லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று இயேசு பாலை நிலத்தில் சோதனைக்கு உள்ளாகும் நிகழ்வையும், இரண்டாவது ஞாயிறன்று அவர் மலை மீது தோற்றமாற்றம் பெறும் நிகழ்வையும் சிந்திக்க தாய் திரு அவை நம்மை அழைக்கிறார். உடல் நலிவுற்று தனிமையில் போராடிக் கொண்டிருந்த இயேசுவை கடந்த வாரம் சந்தித்த நாம் இந்த வாரம் விண்ணக மகிமையில் ஒளிர்விடும் இயேசுவை சந்திக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, மனித வாழ்வில் நலிவுறும் நேரங்களும் மகிமையில் ஒளிர்விடும் நேரங்களும் மாறி மாறி வருவதை தவக்காலத்தின் முதல் இரு ஞாயிறுகளும் நமக்கு உணர்த்துகின்றன.
அன்பு நெஞ்சங்களே, நலிவுறுதல் மகிமை பெறுதல் என்ற இரு மனித நிலைகளை சிந்திக்க இந்ஞாயிறு கூடுதலாக இரு காரணங்கள் உள்ளன. நாம் எவ்வளவுதான் மகிமை பெற்றதாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் அடிப்படையில் நாம் நலிவுற்றவர்கள் என்பதை உலகெங்கும் பரவியிருக்கும் COVID-19 தொற்று கிருமி நமக்கு உணர்த்தி வருகின்றது என்பது முதல் காரணம். இரண்டாவது காரணம், மார்ச் 8 இந்ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் உலக மகளிர் நாள். நலிவுற்றவர்கள் என கருதப்படும் பெண்கள் அவர்களுக்கு உரிய உண்மையான மகிமையை பெறுவதற்கு தேவையான சூழலை மனித சமுதாயம் உருவாக்கினால் இவ்வுலகம் உண்மையில் உருமாற்றமடையும். இந்த இரு உண்மைகளை புரிந்து கொள்ள இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு உதவட்டும்.
அன்பு இதயங்களே, ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் நாள் நெருங்கும் வேளையில் ஊடகங்களும் உலக நிறுவனங்களும் பெண்களை பற்றிய கட்டுரைகளையும் நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகின்றன. ஐநா அவையின் குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெஃப் இளம் பெண்களின் ஒரு புதிய யுகம், 25 ஆண்டுகளின் முன்னேற்றம் குறித்து ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் மார்ச் 3 கடந்த செவ்வாயன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 1995 சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற 4வது பெண்கள் உலக மாநாடு நிறைவு பெற்று 25 ஆண்டுகள் சென்ற பின்னரும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வன்முறைகள் உலகெங்கும் பரவியுள்ளன என்பதோடு, இந்த வன்முறைகளை கொடுமை என்று கண்டனம் செய்யாமல் இவை மனித வாழ்வின் யதார்த்தம் என்று சமாதானம் சொல்லி மௌனம் காக்கும் மனநிலை மக்கள் நடுவே உருவாகியுள்ளது என்று யூனிசெஃப் அறிக்கை கூறுகின்றது.
2016 நிகழ்ந்த மனித வர்த்தகம் என்ற கொடுமைக்கு உள்ளானவர்களில் 70 விழுக்காட்டினர் பெண்களும் சிறுமிகளும் என்பதும், 15 வயதிற்கும் 19 வயதிற்கும் உட்பட்ட பெண்களில் 1/20 பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் என்பதும் யூனிசெஃப் அறிக்கையில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல்கள்.
கல்வி கற்பதற்கு பெண்களை ஊக்கப்படுத்தும் போக்கு வளர்ந்திருந்தாலும் பெண்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி பொது வாழ்வில் காலடி எடுத்து வைக்கும் வேளையில் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க சமுதாயம் தவறிவிட்டது என்று யூனிசெஃப் இயக்குநர் ஹென்ரியட்டா ஃபோரே அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கல்வி கூடங்களில் மட்டுமல்லாமல் குடும்பங்களிலும் பெண்கள் பல வழிகளில் வன்முறைகளை சந்திக்கின்றனர் என்றும், ஒவ்வொரு ஆண்டும் 1,20,00,000 பெண் குழந்தைகளுக்கு திருமணம், 40,00,000 பெண்களுக்கு பிறப்புறுப்பு சிதைவு போன்ற கொடுமைகள் இன்றும் தொடர்கின்றன என்றும் யூனிசெஃப் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகின்றது.
அன்பு இதயங்களே, அனைத்து வகையான வன்முறைகளிலிருந்து பெண்கள் விடுதலை அடைவதும் அவர்கள் தங்கள் உரிமைகளை சுதந்திரமாக பயன்படுத்துவதும் சமுதாயத்தில் சம வாய்ப்புகள் பெறுவதும் பெண்களின் மகிமையை நிலைநிறுத்தும் அளவுகோல்கள். பெண்கள் சுதந்திரம் சம உரிமை ஆகிய மகிமைகளை பெறுவதற்கு மனித சமுதாயத்தில் பெரும் மாற்றங்கள் நிகழ வேண்டும்.
பெண்ணின்றி அமையாது உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு, உயிரோடு உயிராக உறவோடு உறவாக தோளோடு தோளாக மனதோடு மனதாக, பெண்தானே இல்வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு.
அன்புள்ளங்களே, தவக்காலத்தின் உயிர் நாடியாக விளங்கும் மாற்றம், மனமாற்றம், உருமாற்றம் என்ற எண்ணங்களை அசைவோட இந்த ஞாயிறு வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஒரு குலைந்த இயேசுவை சென்ற ஞாயிறு சந்தித்த நாம் உருமாறிய இயேசுவை இந்த ஞாயிறு சந்திக்கின்றோம். பாலை நிலத்தில் 40 நாள் கடுந்தவம் மேற்கொண்ட இயேசு உரு குலைந்திருந்த நேரத்தில் அவர் எவ்விதம் தன்னையே எளிதாக விரைவாக உருமாற்றிக் கொள்ள முடியும் என்ற குறுக்கு வழிகளை சாத்தான் சொல்லித் தந்தது. அந்த குறுக்கு வழிகளை ஏற்றுக்கொள்ளாத இயேசு பாடுகள், மரணம் என்ற வேதனை நிறைந்த வழியில் தான் மாற்றம் பெறப்போவதாக தன் சீடர்களுக்குச் சொல்கின்றார். இயேசுவின் இந்த கூற்று மத்தேயு நற்செய்தி 16 பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூற்றினால் அதிர்ச்சி அடைந்து மனம் தளர்ந்து போயிருந்த சீடர்களில் மூவருக்கு உறுதி வழங்கும் வகையில் நிகழும் இயேசுவின் தோற்றமாற்றம் மத்தேயு நற்செய்தி 17 பிரிவில் இடம்பெற்றுள்ளது.
அன்பு இதயங்களே, இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வு நற்செய்தியாக வழங்கப்பட்டுள்ள இந்த ஞாயிறன்று தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகமும் மாற்றத்தை பற்றி கூறுகின்றது. தனக்கு பழக்கமான ஓர் இடத்தை விட்டு பழக்கமில்லாத இடத்திற்கு செல்ல வேண்டிய மாற்றத்தை ஏற்க ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். அன்பு நெஞ்சங்களே, இளவயதில் மாற்றங்களை சந்திப்பது எளிதாக இருக்கும். வயது முதிர்ந்த காலத்திலோ மாற்றங்கள் வரும்போது அவற்றை ஏற்பதற்கு பெரும் தயக்கம் உருவாகும். தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு வேறோர் ஊருக்குச் செல்ல ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையில் அவருக்கு வயது 75. அந்த வயதில் ஒருவரால் பழக்கப்பட்ட இடங்களை விட்டு புதிய நாட்டிற்கு போக முடியுமா? வயது முதிர்ந்த காலத்தில் புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இன்றைய உலகில் பலர் சந்திக்கும் சிக்கல். அன்பு இதயங்களே, ஒவ்வொரு நாட்டிலும் பிறந்த ஊரை விட்டு பிற நகரங்களிலும் தாய் மண்ணை விட்டு பிற நாடுகளிலும் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படும் பெற்றோரை இவ்வேளையில் எண்ணி பார்ப்போம். இவர்கள் அனைவரையும் நமது வேண்டுதல்களில் ஏந்தி வருவோம்.
அன்புள்ளங்களே, ஆபிரகாமுக்கு இறைவன் இந்த அழைப்பை தந்தபோது கூடவே தன் முழுமையான ஆசீரையும் தருவதாக இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமே ஓர் ஆசியாக மாறுவார் என்றும் இறைவன் வாக்களிக்கின்றார். வயது முதிர்ந்த காலத்தில் பழக்கப்பட்ட சூழல்களை விட்டு புதிய சூழல்களுக்குச் செல்லும் பெற்றோர் ஆபிரகாமைப் போல் இறை ஆசீரை சுமந்து செல்லவும் அதன் வழியாக இறை ஆசீராகவே இவர்கள் மாறவும் வேண்டுமென ஜெபிப்போம்.
என் நெஞ்சிலே என் ஜீவனை தினம் பாடும் ஒரு பாடல் நீயாகுவாய். என் நெஞ்சிலே என் ஜீவனை தினம் பாடும் ஒரு பாடல் நீயாகுவாய்.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய நற்செய்தி கூறும் இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வை பல கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். இந்த நிகழ்வை குறித்து தன் சிந்தனைகளை பகிர்ந்துள்ள அருள்பணி ஜான் எக்கர்ட் என்பவர் கூறும் ஒரு சில கருத்துக்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. நாம் இயேசுவின் ஒளிமயமான தோற்றமாற்றத்தை காண வேண்டுமென்றால் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரைப் போல நம்மையும் இயேசு நமது வழக்கமான வாழ்விலிருந்து மாறியதொரு சூழலுக்கு அழைத்துச் செல்ல அவரை அனுமதிக்க வேண்டும்.
அன்புள்ளங்களே, சூழலை பற்றி பேசும்போது சென்ற வாரமும் இந்த வாரமும் மலைப்பகுதி என்ற கருத்து நற்செய்தியில் பதிவாகியுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும். அதிலும் இவ்விரு மலைப்பகுதிகள் மத்தேயு நற்செய்தியில் ஒரு சிறு மாற்றத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளதை காண்கின்றோம். இந்த வாரம் இயேசு தன் 3 சீடர்களை ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் என்று வாசிக்கின்றோம். சென்ற வாரம் அழகை இயேசுவை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டியதாக வாசித்தோம். அழகை இயேசுவை கூட்டிச் சென்றது மிக உயர்ந்த ஒரு மலை. இயேசு தன் சீடரை கூட்டிச் சென்றது உயர்ந்த மலை. மிக என்ற ஒரே ஒரு சிறிய சொல் இவ்விரு சுழல்களையும் வேறுபடுத்திக் காட்டுகின்றது. அழகை மேற்கொள்ளும் முயற்சிகள் மிகைப்படுத்தப்பட்ட எல்லை கடந்த வழியில் நம் வாழ்வை பாதிக்கும் என்பதை மிக என்ற சொல் சுட்டிக்காட்டுகின்றது.
இதற்கு மாறாக இயேசுவோ உண்மையான உயர்ந்த மலைக்கு நம் அனைவரையும் அழைத்துச் செல்லவும் அங்கு தன் ஒளிமிகுந்த பிரசன்னத்தை நமக்கு காட்டவும் விளைகின்றார். அன்பு இதயங்களே, தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் ஜெபம், தபம், தர்மம் என்ற அனைத்து செயல்களும் எல்லை கடந்ததாயிருக்க வேண்டும், அதுவும் பலர்க்கான அமைய வேண்டும் என்று விரும்பாமல் நமது தினசரி கடமைகளையே இன்னும் பொருளுள்ள முறையில் இன்னும் கூடுதல் கவனத்தோடும் கனிவோடும் மேற்கொண்டால் அங்கு இயேசுவின் ஒளிமிகுந்த பிரசன்னத்தை நாம் காணலாம்.
உயிர் தேடும் உறவாகுவாய், உனில் வாழும் உயிராகுவாய், உனில் வாழும் உயிராகுவாய்.
அன்புள்ளங்களே, மலை என்பது இறைவன் வாழும் இடம் என்பதை இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருந்தது போல் இயேசுவும் உணர்ந்திருந்தார். அன்று தன் சீடர்களுடன் மலைக்குச் சென்றதும் இறைவனின் பிரசன்னமும் அன்பும் தன்னை சூழ்ந்ததை இயேசு உணர்ந்திருக்க வேண்டும். அந்த உணர்வே அவரை தோற்ற மாற்றமடைய செய்திருக்க வேண்டும். இந்நிகழ்வின் உச்சக்கட்டத்தில் இயேசு தந்தையின் அன்புக்குரிய மகன் என்று புகழப்படுகின்றார்.
சீடர்கள் கண்முன் நடந்த இந்த உன்னதமான உச்சக்கட்ட பூரிப்பிலேயே அனைவரும் தங்கிவிடலாம் என்று பேதுரு ஆலோசனை சொல்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, கடவுளின் அன்பு நம்மில் உருவாகும் மாற்றங்கள் நமக்கு மட்டுமே வழங்கப்பட்ட தனி சொத்து என்று கருதி அங்கேயே கூடாரம் அமைத்து தங்கிவிட முடியாது. மீண்டும் மலையை விட்டு இறங்க வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றொரு மலை மேல் இறக்க வேண்டும் என்பதையும் இயேசு தன் சீடர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். இறை அன்பை சுவைப்பது பணி வாழ்வுக்கும் தியாகத்திற்கும் இட்டுச் செல்ல வேண்டும். இல்லையென்றால் அந்த அன்புக்கு அர்த்தம் இருக்காது என்பதை இயேசு தெளிவாக்குகின்றார். எனது அருமை அன்புள்ளங்களே, தவக்காலத்தின் இந்த இரண்டாம் ஞாயிறன்று ஆபிரகாமின் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்த இறைவன் கொடுத்த அழைப்பையும் இயேசுவின் தோற்ற மாற்றத்தையும் இணைத்து சிந்திக்கும்போது நமது மனதில் எழும் ஒரு சில வேண்டுதல்களோடு நமது சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம்.
கோவிட்19 தொற்று கிருமியின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் இறைவனின் அருளால் தங்கள் நலிவுற்ற நிலையிலிருந்து மாற்றம் பெற்று முழுமையாக நலமடைய வேண்டும் என்று ஜெபிப்போம்.
உலகெங்கும் வாழும் மகளிர் வேதனை சிறைகளிலிருந்து விடுதலை அடைந்து பாதுகாப்புடனும் சம உரிமைகளுடனும் வாழ்வதற்கு உகந்த ஒரு உலகை உருவாக்கும் மனமாற்றத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம்.
75 வயதில் தன் நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இறை ஆசிரியரை சுமந்து சென்றது போல் இறை ஆசிரியராகவே மாறியது போல் தங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படும் வயதான பெற்றோர் ஆபிரகாமைப் போல் செல்லும் இடமெல்லாம் இறை ஆசிரியரை சுமந்து செல்பவர்களாக மாற அவர்களுக்காக ஜெபிப்போம்.
ஒவ்வொரு மாற்றமும் நமக்குள்ளிருந்து உருவாக வேண்டும். ஆழ்ந்த அன்பு கொண்டால் அனைத்தும் மாறும். இறை அன்பு வெறும் உணர்வாக இல்லாமல் நம் வாழ்வில் செயலாக மாற வேண்டும் என்று இயேசுவின் தோற்ற மாற்றம் நமக்கு சொல்லித்தரும் பல பாடங்களை இந்த தவக்காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
தவக்காலத்தில் ஆண்டவரின் குரலுக்கு செய்மடுக்கவும் அவரின் வார்த்தையோடு ஒன்றித்திருக்கவும் வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் ட்விட்டர் செய்தி வழியாக அழைப்பு விடுத்துள்ளார். இந்த ஏற்ற காலத்தில் ஆண்டவரின் குரலுக்கு செய்மடுப்போம். அவரின் வார்த்தையோடு நாம் எவ்வளவுக்கு முழுமையாய் ஒன்றித்திருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவர் நமக்கு இலவசமாக வழங்கும் இரக்கத்தை அனுபவிப்போம் என்ற சொற்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லென்ட் என்ற ஹேஷ்டாக்குடன் மார்ச் 7 சனிக்கிழமை என்று ட்விட்டர் செய்தியில் வெளியிட்டுள்ளார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 16வது உலக ஆயர்கள் மாமன்றத்திற்கு ஒன்றிப்பு, பங்கேற்றல் மற்றும் மறைப்பணி கொண்ட கூட்டு பண்புள்ள ஒரு திரு அவைக்காக என்ற தலைப்பை தெரிவு செய்துள்ளார் என்று உலக ஆயர்கள் மாமன்ற பொதுச் செயலர் கர்தினால் லொரென்சோ பால்டிச்சேரி அவர்கள் March 7 இச்சனிக்கிழமையன்று அறிவித்துள்ளார். 2022 அக்டோபரில் 16வது உலக ஆயர்கள் மாமன்றத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தலைப்பை தெரிவு செய்துள்ளார் என்று கர்தினால் பால்டிச்சேரி அவர்கள் மேலும் கூறியுள்ளார்.
வருகிற செப்டம்பரில் ஹங்கேரி நாட்டில் நடைபெறும் 52வது உலக திருநற்கரணை மாநாட்டில் முதன்முறையாக லோவாரி மொழியில் திருப்பலி நிறைவேற்றப்படும் என்று அந்நாட்டு தல திருஅவை அதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார். ஹங்கேரி நாட்டு தலைநகர் பூடாபெஸ்டில் வருகிற செப்டம்பர் 13 தொடங்கும் 52வது உலக திருநற்கரணை மாநாடு பற்றி அந்நாட்டு வானொலியில் விவரித்த எஸ்டர்காம் பூடாபெஸ்ட் பேராயர் கர்தினால் பீட்டர் எர்டோ அவர்கள், நாடோடி இன மக்கள் பலரின் பேச்சு வழக்கு மொழிகளில் ஒன்றான லுவாரி மொழியில் திருப்பலி நிறைவேற்றப்படும் என்று கூறினார். லுவாரி மொழி நாடோடி இன மக்களின் மொழியாகவும் உள்ளது என்றும், இம்மாநாட்டு நாட்களில் பூடாபெஸ்ட் மற்றும் அந்நாட்டின் பல நகரங்களில் ஏழைகள் மற்றும் தேவையில் இருப்போர் வரவேற்கப்பட்டு விழாவில் பங்கேற்க தூண்டப்படுவர் என்றும் கர்தினால் எர்டோ அவர்கள் எடுத்துரைத்தார்.
மனிதரின் வாழ்வு கடவுளின் கண்களில் மிகுந்த மதிப்பை கொண்டுள்ளது. சில சூழல்களில் உடல்நலமின்மை மற்றும் வாழ்வாலேயே பாதிக்கப்பட்டாலும் எச்சூழலிலும் இந்த பகைவனின் முன் தனிமையை உணரக்கூடாது என்று பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பிட அவை கூறியுள்ளது. உலகில் கொரோனா தொற்று கிருமி COVID-19 உருவாக்கியுள்ள அச்சுறுத்தல் குறித்து செய்தி வெளியிட்டுள்ள இத்திருப்பிட அவை பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வு குறித்த மீட்பு பணியை திருத்தந்தை தன்னிடம் ஒப்படைத்துள்ளார் எனவும், COVID-19 தொற்று நோயால் தாக்கப்பட்டுள்ளவர்களுடன் ஒருமைப்பாட்டையும் ஜெபங்களையும் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளது. இந்நோய் குறித்த அறிவியல் ஆய்வுகள் மற்றும் அந்நோயாளிகளுக்கு சிகிச்சைகள் வழங்குவதற்கு கடவுள் தங்களுக்கு தந்துள்ள அறிவையும் சக்தியையும் மிகுந்த அர்ப்பணம் மற்றும் மனத்தாராளத்துடன் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி வரும் அறிவியல் ஆய்வாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர் மற்றும் மீட்பு பணியாளர் ஆகிய எல்லோருக்கும் இத்திருப்பிடாவை நன்றி தெரிவித்துள்ளது. இத்தொற்று கிருமியால் உலக பொருளாதாரம் சரிவு கண்டுள்ள நிலையில் வேலைகளை இழக்கும் ஆபத்தை எதிர்கொள்கின்றவர்களுக்கும் உதவிகளுக்காக அழைப்பு விடுத்துள்ளது. பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பிட அவை.
கொரோனா தொற்று கிருமியால் தாக்கப்பட்டுள்ள ரோம், இத்தாலி மற்றும் உலகிற்காக இறைவனின் உதவியை மன்றாடுவதற்கென உண்ணா நோன்பு மற்றும் ஜபநாள் ஒன்றை அறிவித்துள்ளார் ரோம் மறைமாவட்ட திருத்தந்தையின் பிரதிநிதி கர்தினால் ஆஞ்சலோ தே தொனாத்திஸ். March 6 இவ்வெள்ளியன்று அரிச்சா விண்ணக போதகர் தியான இல்லத்தில் திருப்பிட உயர் அதிகாரிகளுடன் ஆண்டு ஆன்மீக தியானத்தை நிறைவு செய்த கர்தினால் ஆஞ்சலோ தே தொனாத்திஸ் அவர்கள் ரோம் மறைமாவட்டத்தின் அனைத்து விசுவாசிகளுக்கும் அவசர மடல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்று கிருமி, COVID-19 தாக்கப்பட்டுள்ள நோயாளிகள், அவர்களுக்கு சிகிச்சை வழங்குபவர்கள் ஆகிய அனைவருக்காகவும் March 11 வருகிற புதன்கிழமையை உண்ணா நோன்பு மற்றும் ஜபநாளாக கடைபிடிக்க அழைப்பு விடுத்துள்ளார் கர்தினால் தே தொனாத்திஸ்.
மேலும் கொரோனா தொற்று கிருமி COVID-19 நெருக்கடியை தொடர்ந்து பாலஸ்தீனாவில் உள்ள அனைத்து புனித இடங்களும் 14 நாட்களுக்கு மூடப்பட்டு இருக்கும் என்று எருசலேம் லத்தீன் வழிபாட்டு முறை அப்போஸ்தலிக்க நிர்வாகி பேராயர் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகின்றது. பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மசூதிகள், இயேசு பிறப்பு ஆலயம் உட்பட ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்று March 5 வியாழனன்று பாலஸ்தீன நலவாழ்வு அமைச்சகம் வெளியிட்ட ஆணைக்கு ஒத்துழைக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ள பேராயர் பிட்சபாலா அவர்கள் அரசின் கட்டளைக்கு விசுவாசிகள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.
வத்திக்கானில் பெண் பணியாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது என்றும், 2019 பெண் பணியாளர்களின் எண்ணிக்கை 1019 இருந்தது என்றும் வத்திக்கான் செய்திகள் கூறுகின்றன. March 8 இஞ்ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் பெண்கள் உலக நாளையொட்டி வத்திக்கானில் பெண் பணியாளர்கள் பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ள வத்திக்கான் செய்திகள், வத்திக்கான் பணியாளர்களில் 22 விழுக்காட்டினர் பெண்கள் என்றும் கூறியுள்ளது.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச் சேவை நிறைவடைகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.